أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، وبعد. سورة الحجرات உடைய ஆரம்ப பகுதிகளை நாங்கள் இதற்கு முன்னால் உள்ள சில வகுப்புகளில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருகிறோம். இந்த சூரா ஹுஜராத் எங்களுடைய சமூக வாழ்க்கைக்கு தேவையான மிக அழகான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹுஜராத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வோட அவனுடைய தூதரோட நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அதே ஒழுக்கத்தை எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறார். அல்லாஹுடைய தூதரோட எங்களுடைய ஒழுக்கங்கள் எப்படி அமைந்திருக்க வேண்டும், இதை சூரா ஹுஜராத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். இரண்டாவது கட்டமாக ஒரு செய்தியை எங்களிடத்தில் ஒரு மனிதர் கொண்டு வருகிறார். இந்த செய்திய இது உண்மை, இந்த செய்தியுடைய உண்மை தன்மையை நாங்கள் அறியாம அந்த செய்தியின் ஊடாக நாங்கள், அதாவது அந்த செய்தியை நம்பி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏதாவது எங்களுடைய, அதாவது அந்த செய்தியை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது அந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரதிபலிப்பை நாங்கள் வெளிப்படுத்துறது கூடாது என்ற குர்ஆன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. யாராவது ஒரு செய்தியை கொண்டு வருகிறார், அந்த செய்தியுடைய உண்மை தன்மையை நாங்கள் அறியாமல் அந்த செய்தியை நம்புவது அல்லது அந்த செய்திக்குரிய அடுத்த ஒரு பிரதிபலன் ரியாக்ஷனை நாங்கள் வெளிப்படுத்துறது இது கூடாது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இதனால ஒரு சஹாபி ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக வெளியாகி சென்றார். அந்த கூட்டம் இவரை வரவேற்கிறதுக்காக முன்னால வந்தாங்க, ஆனால் இவர் நினைத்தார் என்னோட யுத்தம் செய்யறதுக்காகத்தான் முன்னால வாராங்க என்று நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த செய்தியை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர் சொன்ன செய்தியை நம்பிட்டாங்க. ஜகாத்தை வசூலிக்க போனவரை கொலை செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க என்று நம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தயார் செய்து அனுப்பினாங்க படையொண்டி. நான் அனுப்பின ஜகாத் வசூலிப்பதற்கு அனுப்பினவரோட யுத்தம் செய்யறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க, நீங்க போய் இவங்களுடைய செய்தியை நிலவரத்தை அறிஞ்சிட்டு வாங்க. இந்த சந்தர்ப்பத்தில்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை அனுப்பினான், இறக்கி வச்சார். அதாவது ஒரு செய்தியை உங்கள்ட்ட ஒரு ஆள் கொண்டு வந்து சேர்க்கிறார், நீங்க அந்த செய்தியுடைய உண்மை தன்மை ஆராயுங்க. சகோதரர்களே, அதுக்கு பிறகு உள்ள பகுதி, நாங்க ஒரு செய்தியுடைய உண்மை தன்மையை அறியாட்டி உண்மையான அந்த செய்தியுடைய விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளாட்டி அதனால என்ன நடைபெறும், அது அல்லாஹு தஆலா இன்றைக்கு நாங்க படிக்க போற வசனத்துல சொல்லி இருக்கிறார். குர்ஆனுடைய வசனம் சூரா ஹுஜராத்துடைய 9வது வசனம், وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَإِنْ بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى فَقَاتِلُوا الَّتِي تَبْغِي حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ فَإِنْ فَاءَتْ فَأَصْلِحُوا بَيْنَهُمَا بِالْعَدْلِ وَأَقْسِطُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. 9வது வசனம், 10வது வசனம். இந்த இரண்டு வசனங்கள்ல அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். என்னுடைய தர்ஜமா மொழிபெயர்ப்ப கவனிங்க. முஃமின்களுடைய இரண்டு கூட்டத்தினர் தங்களுக்கு மத்தியில் யுத்தம் செய்து கொண்டால், அதாவது இரண்டு முஃமின்களாகிய கூட்டத்தினர் தங்களுக்கு மத்தியில் யுத்தம் செய்து கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள், சமரசம் செய்து வையுங்கள். ஒரு கூட்டத்தார் மீது இன்னொரு கூட்டத்தார் அடர்ந்தேறிவிட்டால், ஒரு கூட்டத்தாரை இன்னொரு கூட்டத்தார் கடுமையாக தாக்கி அடர்ந்தேறிவிட்டால், கடுமையாக தாக்கி அடர்ந்தேறிய இந்த கூட்டத்தாருடன் நபியே நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், யுத்தம் செய்து அவர்களுக்கு மத்தியில் சமரசம் செய்து வையுங்கள், பிறகு நீதத்தை அவர்களுக்கு மத்தியில் நிலைநாட்டுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீதம் செலுத்தக்கூடியவர்களை விரும்புகிறார். பத்தாவது வசனம், நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் உடன் பிறந்த சகோதரர்களை போன்று ஆவார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வதுன், நிச்சயமாக முஃமின்கள் உடன் பிறந்த சகோதரர்களை போன்று ஆவார்கள். ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், எனவே உங்களில் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிணக்கினை நீங்கள் சீர் செய்து வையுங்கள். அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த ரெண்டு வசனங்களை நாங்க கவனிக்கின்ற போது அல்லாஹு தாலா முன்னால சொன்ன விஷயத்தோட இது மிகவும் நெருக்கமான பிணைப்புள்ளதாக இருக்குது. ரெண்டுக்கு மத்தியிலே நெருக்கமான சம்பந்தம் இருக்குது. ஏனென்றால் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், உங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜ், உங்களுக்கு வரக்கூடிய தகவலை நீங்க துல்லியமாக ஆராயுங்க. அப்படி ஆராயாட்டி என்ன நடக்கும்? யுத்தம் நடக்கும். யாருக்கு மத்தியில? முஸ்லீமுக்கும் காபிருக்கும் அல்ல, முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் மத்தியில சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும். என்ன காரணம்? செய்தி, ஒரு செய்தி இருக்கு, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் இருக்குது. இது பொதுவாக எல்லா சம்பந்தப்பட்டதும் தான், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிச்சு அரசியல் வாழ்க்கை வரைக்கும். நானாதம்பிக்கடையிலே நடக்கிற அதிகமான பிரச்சனைக்குரிய காரணத்துடைய ஒரு அடிப்படை எடுத்து பாத்தீங்கன்னா, மெசேஜ், ஒரு தகவல், இது தவறுதலாக பரிமாறப்பட்டது. அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் சரியாக சொல்லியிருப்பார், ஆனா அதை கொண்டு வந்து சொன்னவர் அதை தலைவில மாத்தி சொல்லியிருப்பார். கணவனை பத்தி மனைவி, மனைவியை பத்தி கணவனுக்கு போன தகவல் பிரச்சனையாக போயிருக்குது. ரெண்டு பிசினஸ் பார்ட்டி ஒன்றாக இருக்கிறாங்க, ஆனா ஒருவரை பத்தி இன்னொருவர்கிட்ட போயிட்டு சொன்ன தகவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒழுங்காக அவர் வந்து அதை விளங்கிக் கொள்ளல, சரியான தகவல் போய் சேரல, இதுதான் பிளவுக்கு அடிப்படை காரணம். இதனால் என்ன ஏற்படும்? சமூகத்துக்கு மத்தியில யுத்தமும் ஏற்படும், சகோதரர்களுக்கு மத்தியிலேயும் ஏற்படும், குடும்பங்களுக்கு மத்தியில ஏற்படும், நண்பர்களுக்கு மத்தியில ஏற்படும். அதை மிச்சம் விஸ்வரூபம் எடுத்தால் அது ரெண்டு முஃமின்களுடைய ரெண்டு பெரிய கூட்டத்தாருக்கு மத்தியில இது யுத்தமாக மாறும். அடிப்படை என்ன? பிழையான தகவல். அல்லாஹு தஆலா என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களுக்கு மத்தியில ஒரு பிழையான தகவல் பரவி, அல்லது எப்படியோ ஒரு அடிப்படையில மக்களுக்கு மத்தியில, ரெண்டு கூட்டத்தாருக்கு மத்தியில யுத்தம் நடைபெறுகிறது. ரெண்டு பேரும் வாழை தூக்கிட்டாங்க, அல்லது கத்தியை தூக்கிட்டாங்க, அல்லது பொல்ல தூக்கிட்டாங்க, அல்லது வாயால சண்டை ஆரம்பிக்குது. இந்த சண்டைக்கு நீங்க என்ன செய்யுங்க? உடனடியாக அவர்களுக்கு மத்தியில நீங்க சமாதானம் செய்து வைங்க. அன்பிற்குரியவர்களே, ஒரு பிரச்சனை நடக்க போகிறது என்று எங்களுக்கு தெரிந்தால், அது எங்களுடைய ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில, அல்லது கூட்டாளிமாருக்கு மத்தியில, அல்லது யாரோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது என்று தெரிந்தால், அந்த இடத்துல நாங்க செய்யக்கூடிய மிக பெரிய அமல், எப்படியாவது பொய்ய சொல்லியாவது அவர்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வைக்கிறது. பொய் சொல்லுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஒரு முஃமின் கோழையாக இருப்பானா? சொன்னார்கள், நாம் கோழையாக இருப்பான். கோழையண்டா பயம், மனசுல தைரியம் இல்ல, கோழையாக இருப்பார். கேட்கப்பட்டது, ஒரு முஸ்லிம் பொய்யனாக இருப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் எந்த ஒரு தன்மையை பெற்றிருந்தாலும் பொய் மட்டும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. கோழையாக இருப்பான், சோம்பேறியாக இருப்பான், பயமுள்ளவனாக இருப்பான், கஞ்சனாக இருப்பான். கஞ்சன்டா செலவழிக்கிறது, கஞ்சத்தனம். என்ன கூடுதல், என்ன கெட்ட தன்மை ஒரு முஸ்லீம் இடத்துல இருந்தாலும் பொய்யுங்கிற தன்மை ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்காது. சுபஹானல்லாஹ். இப்படி சொன்ன இஸ்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில கட்டங்கள்ல பொய் சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது, அந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய பொய் இருக்குது, அது அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். அதுல ஒன்று சொன்னாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செய்யறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. சொல்றது பொய் உங்களுக்கு தெரியுமா? என்ன நோக்கம்? ரெண்டு பேரும் நல்லறிக்கணும், சேர்த்து வைக்கணும், அதுக்காக பொய் ஒன்று சொல்றீங்க. இந்த பொய்க்கு கூலி இருக்கிறது. லைஸல் கஸாபுல் லதி யுஸ்லிஹு பைனன்நாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செய்து வைப்பதற்காக சொல்லக்கூடிய பொய்யான வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் பொய்யர் அல்ல. சொல்றார் போயிட்டு, ஏன் நீங்க அவருக்கு ஏன் நீங்க இப்படி ஏசுறீங்க, ஏன் சண்டை போறீங்க, இல்ல அவர் எனக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்து. சுபஹானல்லாஹ், உங்களை பத்தி தானே நேத்து பள்ளிக்குள்ள நல்லா பேசி கொண்டிருந்தாரு, உங்களை பத்தி இப்படி இப்படி எல்லாம் நல்லா சொல்லி கொண்டிருந்தாரு, நீங்க இவரை பத்தி இப்படி சொல்றீங்க. இவர்கிட்ட போயிட்டு இப்படி சொல்லிட்டாரு, போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்றாரு, என்ன நீங்க அவரோட சண்டை போறது பார்த்து நிக்கிறீங்க, இல்ல அவர் இப்படி இப்படி எல்லாம் செஞ்சாரு, இப்படி இப்படி எல்லாம் எனக்கு இல்லையே, உங்களை பத்தி நேத்து தானே நல்லா சொல்லி கொண்டிருந்தாரு. சுபஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தை இருக்கிற புத்திசாலித்தனமா நடக்கணும் தாங்க, ஆனா இப்படி சொல்லி அவர்களுக்கு மத்தியில சமாதானம் செய்யறது இது நன்மைக்குரியதாக இருக்கிறது. பொய் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட இரண்டாவது இடம் என்ன தெரியுமா, மனைவி இடத்துல பேசி மனைவிய சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய பொய். மனைவி மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக ஒருவர் கணவன் பொய் சொல்லுகிறார் ஏதோ ஒரு வகையில. இந்த பொய் அல்லாஹ்விடத்துல இது மன்னிக்கப்பட்டது, மாறாக மனைவியை சமாதானப்படுத்தி தன் தன் பக்கம் ஈர்த்து கொள்வதற்காக அவர் சொன்னால் அவருக்கு நன்மையும் கிடைக்கும். சுபஹானல்லாஹ். உதாரணமாக பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு, ஏதோ இவர் சொல்றாரு இல்ல நான் இப்படி செய்யல, செஞ்சிருந்தாரு சொல்ல நான் இப்படி செய்யல, அல்லது நான் சொன்னது உனக்கு அல்ல இன்னும் ஒரு ஆளு சொன்னது மனைவிக்கு, நான் சொன்னது உனக்கு அல்ல இன்னும் ஆளு, ஏதோ ஒரு அடிப்படையில சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறார். ஆனா புத்திசாலித்தனமாக நடக்கணும், வாழ்க்கையில பொய்யன பேரை வாங்கக்கூடாது, அந்த அளவுக்கு போகக்கூடாது, புத்திசாலித்தனமாக நடக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு அமல் அறிவித்து தரட்டுமா, அது தொழுவதை விட அண்டா சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான நோன்பு பிடிப்பதை விட அல்லாவுக்கு மிக விருப்பமானதும் நன்மை ஈட்டி தரக்கூடியதுமான ஒரு செயலை சொல்லி தரட்டுமா. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல அப்படிப்பட்ட நன்மையானது எது, அமல் ஆக சிறந்தது தொழுக, அல்லாவுக்காக விருப்பமானது நோன்பு, இதை விட சிறந்த அமல் எது, மக்களுக்கு மத்தியில சமரசம் செய்து வைக்கிறது, சமாதானம் செஞ்சு வைக்கிறது, அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற கசப்புகளை களைஞ்சிட்டு அவங்களை ஒத்துமைப்படுத்தி வைக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி
இருக்கிறாங்க.
இது மிகப்பெரிய அமலாக இருக்குது. அவங்க சண்டை பிடிச்சா எங்களுக்கு என்ன, நகத்துட்டுக்காராக்க சண்டை பிடிச்சிட்டு அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, அவங்க பார்த்துக்கிட்டு வரட்டும், அது அவங்க மாப்பிள்ளையும் பொம்பளையும் சண்டை பிடிக்கிறாங்க, நாங்க என்ன செய்ய, இந்த தன்மை இருக்கக்கூடாது. என்னால ஏலும், என்னால இதை சமரசம் செய்ய ஏலும் என்றிருந்தால் சகோதரர்களே, உங்களுக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில இமாம் ஜமா தவறல்ல. சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இமாம் ஜமா தவறல்ல. இதை விட இன்னும் ஒரு படி நேராக சொல்வதாக இருந்தால், வாழ்க்கையில அவங்க மௌத்து வரைக்கும் அவங்க தான் இமாமத்தை தாங்க தொழுகைக்கு. ரெண்டு ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் தாமதமாக வந்ததால அவங்க இமாமத் செய்யாம சஹாபாக்கள் இமாமத் செய்திருக்கிறாங்க. ரெண்டு ரெண்டு சந்தர்ப்பம் கையால் அப்படி எண்ணி காட்டலாம். அதுல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, ரெண்டு கூட்டத்தார் ஹவுஸ் ஹஸ்ரஜிக்கு மத்தியில வாய் தருக்கம் வந்து அது கிட்டத்தட்ட யுத்தம் வரைக்கும் பேசிட்டு சமாதானம் செய்யறதுக்கு ஆள் இல்ல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியானாங்க. வெளியாகி போனா தங்களுடைய இந்த சஹாபாக்களையும் கையில பிடிச்சிட்டு போனாங்க. போயிட்டு அந்த கூட்டத்தாரை பார்த்து சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு பிறகும் ஜாஹிலியா காலம் மாதிரி சண்டை பிடிக்கிறீங்களா, நீங்க கொஞ்சம் நில்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்துல பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஞாபகம் ஓட்டிட்டு அவங்களுக்கு மத்தியில இஸ்லாம் செஞ்சாங்க, சமாதானப்படுத்தினாங்க. அவங்க ரெண்டு கூட்டத்தாரும் கண்ணீர் வடிச்சு அழுதாங்க, நாங்க மோடத்தனமாக ஷைத்தானை பின்பற்றி சண்டை பிடிக்க போய்த்துட்டோமே. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தர துருகிக்காக அவசரமாக பள்ளிக்கு வராங்க. நேரம் முடிஞ்சு சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துருகிக்காக முன்னுக்கு அனுப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மாதிரி அமைதியாக பின்னால தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால மக்மூமாக தொழுவதா, கை தட்டி சத்தம் போட்டு போட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுவிச்சு கொண்டிருந்த மாதிரி திரும்பி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபுல நிக்கிறாங்க. உடனே பின்னால வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நீங்க தொழுவீங்க முன்னால போங்க. இல்ல யார் ஸல்லல்லாஹ், பின்னால் அப்படியே வந்துட்டாங்க. அவர் தொழுகையில பேசல வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போயிட்டு தொழுவிச்சாங்க. ஏதோ தாமதமாக வந்திருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக போனாங்க, சண்டை பிடிச்ச கூட்டத்தாருக்கு மத்தியில சமாதானம் செய்வதற்காக. இந்த சூரா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வாழ்க்கையில கற்று தந்திருக்குது. அது எங்களுடைய குழந்தை, எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பேர பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். உமா பாப்பா ஏதோ அவங்களுக்கு கசப்பு வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் ஓவரா போகுது, நாங்க கொஞ்சம் புத்திசாலத்தனமா தலையை போட்டு வேலையை பாருங்க, இதெல்லாம் சின்ன விஷயம், இப்படித்தான் வாழ்க்கையில கொஞ்சம் நாலு வார்த்தை பேசுறோம், சுபஹானல்லாஹ், அந்த சண்டை அப்படியே தணியுது. அதுக்குரிய மிகப்பெரிய கூலி எங்களை கிடைக்குது. நாங்க இந்த கூலிய ஆதரவு வைக்கணும். நான் தொழுற நோம்பு குடிக்கிறத விட எனக்கு மிகப்பெரிய ஒரு கூலி. சுபஹானல்லாஹ், ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் பிரிய போறாங்க, அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு தான் அநியாயம். சரி, பிரிஞ்சிட்டு போகட்டுமே, இல்ல நீங்க போயிட்டு நல்ல வார்த்தை சேர்த்து சேர்த்து வைங்க. அதுக்கு பிறகு அவங்க நல்லா இருந்து உழைச்சி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குற நன்மை எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு. உங்களுக்கு வார்த்தை மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ், ஹைர். அல்லாஹு தஆலா என்ன சொல்லி இருக்கிறார், ரெண்டு பேர் கூட்டத்தார் யுத்தம் செய்தால் அவர்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வைங்க. ஃபைன் பகத் இஹ்தாஹுமா அலல் உஃரா, ஒரு கூட்டம் என்ன செஞ்சிட்டாங்க, மத்த கூட்டத்தார கடுமையாக தாக்கிட்டாங்க, அதாவது அவங்களை அநியாயமாக அடக்கிட்டாங்க, தாக்கிட்டாங்க, ஒரு கூட்டம் ஓவராக போயிட்டாங்கன்னு சொன்னால், இப்ப இந்த ஓவராக போகக்கூடிய கூட்டத்தாரோட நீங்க யுத்தம் செய்யுங்க. யுத்தம் செஞ்சு அவங்களை நடுநிலைக்கு கொண்டு வாங்க. வார்த்தைகளால சொல்லி சமாதானப்படுத்துங்க. கேக்கல்ல ஒரு ஆள் பாஞ்சி அடிக்க போறாரு, அல்லது ஒரு கூட்டம் பாஞ்சி மத்தவங்களை வெட்ட போறாங்க, அடிக்க போறாங்க, சண்டை பிடிக்க போறாங்கன்னு சொன்னா, இப்படி எல்லை மீறி போகக்கூடிய கூட்டத்தார நீங்க தாக்குங்க. தாக்கி அவங்கள நடுநிலைக்கு கொண்டு வாங்க. பிறகு நீங்க நீதத்தை நிலைநாட்டுங்க. நீதம் என்ன? உதாரணமாக இந்த கூட்டம் அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க, உதாரணமாக நாலு பேர், அதற்குரிய தண்டனை நீங்க இவங்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுடைய நீதத்தை நிலைநாட்டுங்க. நீங்க போயிட்டு அவங்களுக்கு அநியாயம் செய்ய போக வேண்டாம். நீங்க போய் அவங்களோட யுத்தம் செய்ததே அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக. நீங்க யுத்தம் செய்யறது அநியாயமாக மாறக்கூடாது, நீதமாக நீங்க செயற்பட வேண்டும். இழப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தா அந்த இழப்புக்குரிய கூலியை நீங்க கொடுக்கணும். பாருங்க, அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொல்லி இருக்கிறார், இன் அல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக நீதமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார், நீதம் செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். அபூ தாவூத், நசாயி போன்ற கிரந்தங்கள்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முக்ஸிதீன யௌம அல்கியாமஹ் அலா மனாபிர மின் நூர், உலகத்தில நீதமாக நடந்தவர்கள் கியாமத்துடைய நாளில் ஒளியினாலான மேடைகளில் வீற்றியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நிழல்ல ஒளியினாலான மேடைகள்ல கியாமத்துடைய நாள்ல மக்கள் அமளிதி மொழியாக இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மேடையில வீற்றியிருப்பார்கள். அந்த ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அவர்கள் அல்லதீன யஅதிலூன ஃபி அஹ்லீஹிம், தங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலும் அவங்க நீதமாகத்தான் இருப்பாங்க. எந்த மகன் குற்றம் செஞ்சிட்டான், எந்த புள்ள குற்றம் செஞ்சிட்டு, அல்ல எந்த சொந்தக்காரன், இப்படி பார்க்க மாட்டாங்க. என்னுடைய கட்சிக்காரன் இல்ல, நீதத்தை நிலைநாட்டுவார்கள். நீதம் எது? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சுப்ஹானல்லாஹ், என்னுடைய மகள் பாத்திமா கலவெடுத்தாலும் நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவேன், கையை வெட்டுவேன் என்பதாக சொன்னார்கள். யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நீதத்தை நிலைநாட்டுதல், இதைத்தான் அல்லாஹு தஆலா இன்ன அல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். அடுத்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்க, 10வது வசனம், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், நிச்சயமாக முஃமின்கள் எல்லாரும் சகோதரர்கள். இதில் அல்லாஹு தஆலா பாவித்திருக்கக்கூடிய வார்த்தை இஹ்வத்துன் என்ற வார்த்தை. இஹ்வத்துன் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா யூசுஃப்ல அடிக்கடி பாவித்திருக்கிறார். பல இடங்கள்ல திருப்பி திருப்பி கொண்டு வந்திருக்கிறேன் இஹ்வத்து யூசுஃப். ஏனென்றால் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை இஹ்வத்துன். ஒரு அப்பா ஒரு உம்மாக்கோ அல்லது ஒரு தந்தையூடாக பிறந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இஹ்வத், உடன் பிறந்தவர்கள். இந்த வார்த்தையை தான் அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை சொல்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். இன்னமல் முஃமினூன இஹ்வான் என்று சொல்லல, அரபுல இஹ்வான் என்றும் சொல்லலாம். சகோதரர்களுக்கு இஹ்வான் என்று சொன்ன யாரு? அது அவன சகோதரர், நாங்க பிரதர் என்று சொல்ல மாதிரி. அது எங்கட உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது சும்மா ஒரு தோழர், இது எங்க சகோதரர். ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை உடன் பிறந்த சகோதரர், ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் இப்படித்தான் அவங்களோட உறவு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்கள் எல்லாம் யார் மாதிரி என்றால் ஒரு உடம்ப மாதிரி, ஒரு உடம்ப மாதிரி. அந்த உடம்புல தலைக்கு வலி வந்தாலும் முழு உடம்பும் அந்த வலிய உணருது, காலில் ஒரு வலி வந்தாலும் முழு உடம்பும் அந்த வலிய உணர்ந்து கொள்ளுதே, முஃமின்கள் இப்படித்தான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை தான் சொல்லி இருக்கிறார், முஃமின்கள் எல்லாரும் உடன் பிறந்த சகோதரர்கள். ஃபாஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களில் ரெண்டு சகோதரர்கள் பிணக்குப்பட்டால், ஏதாவது பிரச்சனைப்பட்டால் அவர்களுக்கு மத்தியில் நீங்க சமாதானம் செஞ்சு வைங்க. ரெண்டு பேர் பேசிக்கொள்றாங்க, நீங்க கொஞ்சம் தலையிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவங்களுக்கு மத்தியில சமாதானம் ஏற்படுத்தி வைங்க. என்பதாக குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இந்த விஷயத்துல மக்களுக்கு மத்தியில சமாதானம் செய்யற விஷயத்தில் நீங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்க. இப்படி நீங்கள் அல்லாவை பயந்து கொண்டு அந்த சமாதானத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். இதை சொன்னதற்கு பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே, சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். இந்த சில விஷயங்கள் இது எங்களுடைய வாழ்க்கையில பிணக்குகளை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு இந்த ஒரு சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். இந்த விஷயங்களை நீங்க கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது பாவம் மட்டுமல்ல, உங்களுக்கு மத்தியில உள்ளத்துல பொறாமையையும் கோபத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க வாழ்க்கையில தவிர்த்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அழகான சில பாடங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதுல முதலாவது,
يا ايها الذين امنوا لا يسخر قوم من قوم عسى ان يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى ان يكن خيرا منهن ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب بئس الاسم الفسوق بعد الايمان وَمَنْ لَمْ يَتُبْ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ.
سبحان الله. என்னுடைய தர்ஜமாவை கவனிங்க. ஈமான் கொண்டவர்களே, உங்களில் எந்த ஒரு ஆண்களும் பிற மற்ற எந்த ஒரு ஆண்களையும் கேலி செய்யக்கூடாது, பரிகாசம் செய்ய வேண்டாம். உங்களில் எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்யக்கூடாது. பரிகாசம் செய்யப்படும் ஆண்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். பரிகாசம் செய்யப்படக்கூடிய பெண்கள் பரிகாசம் செய்யக்கூடிய பெண்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மீசு அன்ஃபுஸகும், உங்களில் சிலர் சிலரை குறை கூற வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப், உங்களில் சிலர் சிலரை பட்ட பெயர் சொல்லியும் அழைக்க கூடாது. மாறிய பிறகு பட்ட பெயர் சொல்லி அழைப்பது மிக கெட்ட விடயமாகிவிட்டது. யார் தௌபா செய்யவில்லையோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹு தஆலா முதலாவது கேலி செய்ததை பத்தி பேசியிருக்கிறார். நீங்க யாரும் யாரையும் கிண்டல் செய்யக்கூடாது. கேலி செய்கிறதுங்கிறது இது மனதாலையும் ஏற்படலாம், மற்றவங்கள் இழிவாக பார்க்கிறது, என்னை விட அவன் தரம் குறைஞ்சவன் அல்லது அவன் இப்படி இப்படி எல்லாம் செய்யறான், வெளிப்படைய வச்சு மற்றவர்களை கேலியாக அதாவது இழிவாக பார்க்கிறது அல்லது அவர்களை இழிவாக பேசுறது. இது அதாவது பார்வையாலையும் ஏற்படலாம், உள்ளத்தாலையும் ஏற்படலாம் அல்லது வாயாலையும் ஏற்படலாம். ஒரு ஆளுடைய குறைய பத்தி பேசுறது அவர் இழிவாக கருதுறது. அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு வேறையாக பெண்களுக்கு வேறையாக இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறான். இரண்டாவது விஷயம், பட்ட பெயர் சொல்லி அழைக்காதீங்க. இரண்டாவது விஷயம் அதாவது மற்றவர்களுடைய குறைய வெளிப்படுத்தி பேசாதீர்கள். வலா தல்மீசு அன்ஃபுஸகும், உங்கள சிலர் சிலரை குறையாக பார்க்காதீர்கள், அவர்களுடைய குறையை வெளிப்படுத்தாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். லமஸ என்ற வார்த்தையை சொல்லப்படுவது அதாவது ஒருவருடைய குறையை இன்னொரு இடத்துல பேசி காட்டுவது, சுட்டி காட்டுவது அல்லது அவரிடத்தில் அவருடைய குறையை குறையாக சுட்டி காட்டுவது. இது ஹிக்மத்தாக அவர் திருந்தோணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய அடிப்படை அல்ல, வேணுமென்று அவருடைய குறையை வெளிப்படுத்துவதற்காக சொல்லுவது. மூன்றாவது அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான், பட்ட பெயர் சொல்லி அழைக்காதீங்க. இந்த மூன்று விஷயங்களை இந்த ஆயத்துல சொல்லி இருக்கிறார். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்துல கெட்ட எண்ணம் வைக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்துல புறம் பேசுவது கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஆயத்துகளுடைய இன்ஷா அல்லாஹ் தஃப்ஸீர்களை அடுத்த வகுப்புகளில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.
For more lectures visit slhub.com.